Brothers and sisters,
சகோதரி சகோதரிகளை,
நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு நேசிக்கிறோம் என்று தெரியுமா? Of how much we love you.
நாங்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறோம் என்று தெரியுமா?
For 10 hours.
நான் 10 மணி நேரம்
fixed on one face at this pulpit sequentially.
இந்த முகத்தை இந்த pulpit-இல்
பார்த்துக்கொண்டு
அந்த 10 மணி நேரத்தில்
behind this pulpit.
இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அவர்கள் உங்களை பார்த்து
கொண்டிருக்கிறார்கள்.
நீங்கள் எங்களுடைய ஆத்மாக்கு நடுவில் சந்தோஷத்தை உண்டாக்குகிறீர்கள். இங்கு 21,000 மக்கள் கூடியிருக்கிறார்கள். அநேக கணக்கான சபை இடத்தில் கூடியிருக்கிறார்கள். இன்னும் சிலர் வீடுகளிலும் மற்றும் அநேக இடங்களில் மற்றும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனால் பார்த்து கொண்டிருப்பவர்களிலும் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். மணி நேரமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆடையில் இருக்கும் நீங்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் பேசுவதும் பாடுவதும் ஜெபிப்பதும் உங்களுடைய நம்பிக்கையிலும் நீங்கள் சபையின் அற்புதங்கள், இந்த சபையின் அற்புதங்கள். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். என்ன ஒரு அற்புதமான பொது மாநாடு நமக்கு இருக்கிற தலைவர் மான்சன் பிரசானத்திலும் தீர்க்க தரிசனின் செய்திகளாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தலைவரே, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு நன்றி செல்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். உங்களை அதுகிறோம். பிற அநேக மகத்தான ஆண்களும் பெண் தலைவர்களால் நாங்கள் போதிக்கப்பட்டதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஒப்பிடப்பட்ட முடியாத இசைகள் நாங்கள் கேட்டோம். நாம் மிக உடனடியாக ஜெபித்து கெஞ்சினோம். உண்மையிலேயே கர்த்தர் ஆவி இங்கே பெருகமாக இருப்பது ஒவ்வொரு வாழிலும் என்ன உணர்த்தலான வர கடைசியாக இருந்தது.
What an inspirational weekend it has been, again, in every way. Now,
நம்மை எதிர்கொண்டிருக்கிற இரண்டு பிரச்சனைகளை மட்டும் நான் இப்போது பார்க்கிறேன். மாநாட்டில் முடிவில் எப்போதும் நீங்களும் ஆயத்தமாயிருக்கிற ஐஸ்கிரீமுக்கும் உங்களுக்கும் இடையில் நான் ஒருவனா நின்று கொண்டிருக்கிறேன் என்பது ஒன்று.
I feel the way.
மற்றொன்று சமீபத்தில் இணையதளத்தில் நான் பார்த்த இந்த புகைப்படத்தில் பிடிக்கப்பட்டது.
Now my apologies to all the children.
சோபாவுக்கு கீழே ஒளிந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை அனைவருக்கும் என் மன்னிப்புகள். ஆனால் இந்த வார கடைசியில் நமக்கிருக்கிற அற்புதமான உணர்வுகளை அழைக்க நம்மில் ஒருவருக்கும் விருப்பமில்லை என்பது உண்மை. நமக்கு கிடைத்த ஆவிக்குரிய உணர்வுகளையும் நாம் கேட்ட உணர்த்தலான போதனைகளையும் நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் நமது வாழ்க்கையில் பரலோக நேரங்களுக்கும் பின்னர் அவசியமான பூலோகத்திற்கு நாம் திரும்பி செல்ல போனால் நல்ல சூழ்நிலைகளை விட குற்றவரை நாம் மீண்டும் எதிர்கொள்வோம்.
முந்தின
நாட்களிலே நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாகப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவாங்களாக மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களா என அவன் எழுதியது பவுல் நம்மை எச்சரித்தான். அந்த முன் பிரகாசமாகப்படுத்தலும் உபத்திரவங்களான போராட்டங்களும் அநேக வழிகள் வரலாம். அவை நாம் அனைவருக்கும் வரலாம். ஊழிய பயிற்சி மையத்தில் உள்ள சூழ்நிலையை போன்ற ஊழியத்திலும் வாழ்க்கையின் சூழ்நிலை இருப்பதில்லை என்பதை நிச்சயமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் சீக்கிரத்தில் உணர்வார்கள். ஆகவே ஒரு இனிமையான ஆலய கூட்டத்தை அல்லது குறிப்பாக ஆவிக்குரிய திருவிருந்து கூட்டத்தை விட்டு போகும்போது நமக்கு அப்படியே ஆகிறது. சீனா மலையில் அவனுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து மோசா கீழே இறங்கி வந்ததை நினைத்து பாருங்கள். அவனுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டு சீக்கிரமாய் வழிவீழானார்கள். மலையின் சந்தபத்தில் என்ன இன்றைய உனக்கே வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் என்று யாதொரு விக்கிரத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று யோகாவா மோசுக்கு கூறிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் மலை அடிவாரத்தில் தொழுது கொள்ள ஒரு பெண் கன்றுக்குட்டியை அங்கே அவர்கள் உறவாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த நாளில் அழிந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மந்தகே மேசா துக்கப்பட்டான். அவருடைய பூலோக ஊழியத்தில் பேதுரு யாக்கோபு போன்ற யோவானை மறு ரூப மாலைக்கு இயேசு கொண்டு போனார். அங்கே அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. அவர் வாஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. வானங்கள் திறக்கப்பட்டு பூர்வகால தீர்க்கதரிசிகள் வந்து பிதாவாகிய தேவன் பேசினார். அத்தகைய சிஷ்டியல் அனுபவத்திற்கு பின்னர் எதை கண்டுபிடிக்க இயேசு கீழே இறங்கி வந்தார்? ஒரு வாலிபனுக்கு கொடுக்கப்பட்ட கூடாமற் போன ஆசீர்வாதங்கள் மேல் அவருடைய சீஷர்களும் அவர்களை எதிர்த்தவர்களும் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதை முதலில் அவர் கண்டார். பின்னர் பன்னிருவரை ஊக்குவிக்க அவர் முயன்றார். அவரை கொன்று போடக்கூடிய உள்ளர் அதிகாரியிடம் சீக்கிரம் அவர் ஒப்படைக்க வருவார் என்பதால் அது முடியாமற் போயிற்று. பின்னர் அவர் விற்பனத்தை செலுத்தவில்லை என கூறி அவர் உடனே வரி பணத்தை செலுத்தினார். அவருடைய ராஜ்யத்தில் யார் பெரியவனாயிருப்பான் என்று அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். சில சகோதரிகள் அவனை கண்டித்தார். இவை எல்லாமே விசுவாசமில்லாத சந்தியே, இதுவரைக்கும் உங்களிடத்தில் பெருமையா இருப்பேன் என அவரை சொல்ல வைத்தது. அவருடைய ஊழியத்தில் அந்த கேள்வியை அவர் கேட்கொண்டிருந்தார். மலை ஜபத்துடன் ஒற்றுமையம் அவர் எதிர்பார்த்து ஆச்சரியமே இல்லை. வாழ்க்கையின் சாதாரண சூழ்நிலைகள் சமாளிக்க உச்சி அனுபவங்களில் இருந்து நாம் அனைவரும் கீழறிங்கி வர வேண்டும் என்பதை உணர்ந்து முது மாநாட்டு முடிகிற இந்த ஊக்குவத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எல்லாவற்றிலும் முதன்மையாக வரும் நாட்களில் உங்களை சுற்றியிருப்பவர்களில் வரம்புகளை மட்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த வார கடைசியில் நீங்கள் கேட்ட செய்திகளில் அளவுக்கு இன்னமும் இல்லையெனில் உங்களில் வாழ்க்கையில் முழங்காலிலும் காணுங்கள். ஆவியில் வெறியேறியிருக்கிறீர்கள். கைவிடாதீர்கள். சுவிசேஷம் சபை இந்த அரையாண்டு அற்புதமான கூட்டங்கள் யாவும் ஊக்களிப்பதற்கல்ல, நம்பிக்கையும் உணர்த்தலையும் கொடுப்பதற்கே. பொது மாநாட்டில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை உண்மைக்கு புறமானது என்றும், மக்கள் யாரும் முன்னேறுவதில்லை என்றும், யாரும் முன்னேறி செல்வதில்லை என்றும் உபத்திரவாமும் நாம் அனைவரின் எதிரியும் மற்றும் நம்மை ஒப்புக்கொள்ள வைக்க முயற்சிகள். லூசிபர் ஏன் அந்த சொற்பொழிவை கொடுக்கிறான் எனில் அவனால் முன்னேற முடியாது, அவன் முன்னேற மாட்டான். உலக முடிவு வரைக்கு பிரகாசமான நாள் அவனுக்கு இல்லை என்பதை அவன் அறிந்திருப்பதால் நித்திய வரம்புகளில் கட்டப்பட்ட அவன் ஒரு அபத்திரன். அவன் நம்மையும் அவத்து விரும்புகிறான். அதில் விழுந்து போகாதீர்கள். பாவ நிவர்த்தின் வரத்தனுடன் நமக்கு உதவ பரலோகத்தின் வளத்துடனும் எப்போதும் நாம் வெற்றியடைய அது இருந்தாலும் நாம் முன்னேறலாம்.
When there was a controversy in the early
church, பரலோகங்களில் ஆசீர்வாதங்கள் யார் உரிமை உள்ளவர்கள் யார் உரிமை இல்லாதவர்கள் என்று ஒரு வாக்குவாதம் ஆரம்ப பகலில் சபையிலிருந்து மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். நடுவோர் அனைவரும் என்னை நேசித்து எனது கட்டைகளை கைக்கொள்ளுவர். நன்மை அடைவதற்காக அவைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கர்த்தர் அறிவித்தார். நடுவோர் அனைவரும் என்று அந்த கூடுதலான வசதிக்காக நாம் அனைவரும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? அது ஒரு வாழ்வின் பாதுகாப்பு, ஏனெனில் சில நேரங்களில் அதை மட்டுமே நாம் கொடுக்க முடியும். பரிபூர்ணமான உண்மை உள்ளவர்களுக்கு மட்டும் தேவன் பலன் அளிப்பார் என்றால் வழங்கப்படும் படியில் சிறியதாக இருக்கலாம் என்பதில் நாம் ஆறுதல் அடையலாம். ஆகவே முன்னேற விரும்புகிறவர்களாய், கற்பனைகளை தேவனை ஏற்றுக்கொள்வர்களாய், அவைகளை கை கொள்கிறவர்களாயும், கிறிஸ்துவை போன்ற குணங்களை மகிழ்பவர்களாயும், அவைகளை பெற முயற்சிக்கிறவர்களாயும், அவைகளை பெற முயற்சிப்பவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதால் தயவு செய்து நாளையும் அதன் பின்னர் வரும் எல்லா நாட்களையும் நினைவு கூறுங்கள். அதன் தேடுதலில் நீங்கள் தடுமாறினால் அப்படி எல்லோரும் செய்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து செல்ல உங்களுக்கு இரட்சகர் இருக்கிறார். நீங்கள் விழுந்தால் எழுந்திருக்க அவரது பலத்திற்கு வேண்டுங்கள். பின்னர் மனம் திரும்பி சரி செய்து எதை சரிபார்க்க வேண்டுமோ அதை சரிபார்த்து தொடர்ந்து செல்லுங்கள். சீக்கிரம் நீங்கள் நாடுகிற வெற்றியை நீங்கள் அடைவீர். என்னிடத்தில் வஞ்சிக்கிறவர்களைப் போலவே அது உங்களுக்கு செய்யப்படும் என கர்த்தர் அறிவித்தார்.
Soon enough, you'll have the success that you seek. As you desire of me, so it shall be done unto you, the Lord has declared. Put your trust.
நன்மை செய்ய ஆம், நீதியை செய்வோம், தாழ்மையை நடக்கவும், நீதியின்படி தீர்ப்பு சொல்லவும், உன்னை வழி நடத்துகிற அந்த ஆவியின் மேல் உனது நம்பிக்கையை வை. நீ என்னிடத்தில் வஞ்சித்த நீதிக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை சகல காரியங்களும் நீ பெறுவாய். அந்த கொள்கை எனக்கு பிடிக்கும். நன்மை செய், அதை செய்ய நாம் உண்மையிலே முயற்சிப்போம். நமது விருப்பத்திற்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் என மீண்டும் அது கூறுகிறது. மற்றவர்களுக்கு நாம் அதை மறக்காத சிலவற்றை நாம் செய்ய வேண்டும் என நமக்கு அது நினைவு கூட்டுகிறது. நாம் நீதியாக செயல்பட வேண்டும். ஒருபோதும் அநீதியாக அல்ல, நாம் தாழ்மையுடன் நடக்க வேண்டும். ஒருபோதும் கடுமையாக அல்ல, நாம் நீதியாக நியாயம் செய்ய வேண்டும். ஒருபோதும் சுயநிலையில் அல்ல. Never self-righteously or
unrighteously. My brothers and sisters,
சகோதர சகோதரிகளே, நித்திய முழுமைக்கு நமது முழு இதயத்துடன், சக்தியுடன், மனதுடன், பலத்துடன், தேவனுடன் அன்பு செலுத்துவது முதல் மகத்தான கற்பனை. ஆனால் அவருடைய முழு இதயத்துடன், சக்தியுடன், மனதுடன், பலத்துடன் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பது நிச்சயம் முழுமைக்கும் முதல் மகத்தான சத்தியமாயிருக்கிறது. அந்த அன்பு நித்தியத்திற்கான ஆஸ்திவார கல். நமது அன்றாட வாழ்க்கைக்கு இது ஆஸ்திவாராக கல்லாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை கை கொள்ள முன்னேற முயற்சிப்பதை கை கொள்ள, நமது பாவங்களுக்கு மன்னிப்பை நாடுவதை கை கொள்ள, அந்த கிருபை நமது அண்டை விடாட்டிற்கும் கொடுப்பதை கை கொள்ள, நமது ஆத்மாவால் எரிந்து கொண்டிருக்கும் உறுதியை கொடுப்பதால் மீண்டும். தலைவர் ஜார்ஜ் கியூனன் ஒரு சமயம் போதித்தார், தேவனை எவ்வளவு மோசமாக இருந்தாலும், சோதனை எவ்வளவு மோசமாக இருந்தாலும், ஏமாற்றம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும், துன்புறுத்துகளை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அது நன்மை ஒருபோதும் கைவிடாது. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதை அவரால் செய்ய முடியாது. அது அவரது தன்மை அல்ல. அவர் எப்போதும் நம்முடன் நிற்பார். நாம் எரிகிற அக்னி வழியாக கடந்து செல்லலாம். ஆழமான தண்ணீர்களில் வழியே நாம் கடந்து போகலாம். ஆனால் நாம் அதனால் எடுக்கப்பட மாட்டோம். இந்த சோதனைகளை, கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எழுந்து வந்து அவைகளில் சிறுப்பானவர்களாக, தூய்மையானவர்களாகவும், நமது வாழ்க்கையில் மிக நிரந்தரமான பரலோகத்திலிருந்து வரும் அந்த மகத்தான அர்ப்பணிப்பு வாழ்க்கையில் மரணத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியில் மிக சுத்தமாகவும் பரிபூர்ணமாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது. நமது சொந்த அல்லது மற்றவர்களின் நமது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எந்த வடிவத்தில் வந்தாலும் பாவத்தின் முட்டாள்தனத்தின் விளைவுகளிலிருந்து நாம் தப்புவிக்கலாம். நமது இருதயத்தை நாம் தேவனுக்கு கொடுத்து சூஷ்யத்தின்படி வாழ சிற்பணத்தை செய்தால் அதை எப்போதும் அப்படியாக நாம் அடையலாம். பிற ஒவ்வொரு நாளும் மகத்துவாய் இருக்க, ஏனெனில் நமது பரலோக பிதா அப்படி இருக்க விரும்புகிறார். நம் ஆசீர்வாதிக்க அவர் விரும்புகிறார். வெற்றிகரமாய் மகிழ்வாயிருக்க அவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கான அவரது இரக்கமுள்ள திட்டத்தில் ஒரு பலனளிக்கும் ஏராளமான நித்திய ஜீவன பெரிய நோக்கம். தேவனிடத்தில் அன்புக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மை எதுவாக நடக்கிறது என்று சத்தியத்தில் இது முன்னறிவிக்கப்பட்டு ஒரு திட்டம். ஆகவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், தொடர்ந்து நம்புங்கள், தொடர்ந்து நம்பிக்கை வையுங்கள், தொடர்ந்து வளருங்கள். இன்னும் நன்மை என்னென்றிருக்கும் பரலோகம் உங்களை ஊக்குவிக்கும்.
Heaven is cheering you on today, tomorrow, and forever. Hast thou not?
இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? என ஏசாயா கூக்குரல் இடுகிறான். சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்தமும் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பணிகிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையில் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன். சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எப்படி உணர்ந்து ஓம் என்பதை நினைவு கூற பரலோகத்தில் உள்ள ஒரு நேசப்பிதா நாளைக்கு நமக்கு ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக நாம் போராடும் போது இல்லை என்பது நம்மில்லை, நாம் போராடும் போது கூட அவருக்கு தெய்வீக அன்பு தோற்று போகாது, உதவி நம்மோடு இருக்கும் என்பதை அறிந்து கொண்டதில் இந்த வாரக்கடைசி மாநாட்டில் பிரகடனம் படுத்தப்பட்டதை நாம் கேட்ட கருத்துகளுக்கு நேராய் பொறுமையுடனும் சீராகவும் ருசி பார்க்கவும் முயற்சிக்கவும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தரம் உயரத்தில் இருப்பதாக தோன்றினால் மற்றும் முன்னால் உள்ள நாட்கள் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கான தேவை அடையாத முடியாததாக தோன்றினால் அவர்கள் மோசமான வருங்காலத்தை எதிர்கொண்ட போது அவனுடைய ஜனங்கள் இயேசுவின் ஊக்குவித்தலை நினைவு கூறுங்கள். உங்கள் பரிசுத்தமா பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்களை நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். தேவனுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் இந்த அநேக அற்புதங்களை அவர் மூலமாக
It is the promise of him who performs those wonders, who is himself wonderful.
அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். அவர் ஆலோசகர். அவர் உயர்ந்த தேவன்.
Of him I bear witness.
அவர் அற்புதங்களை அவர் மூலமாக செய்து
And to him this conference stands as a testament.
அவருக்காக இந்த பொது மாநாடு ஒரு சாட்சியாக இருக்கும். இது தொடர்ந்து செல்லும் வேளை.
In the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.